إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ونذمك إن رمضان ماذا تلك இஸ்லாத்தினுடைய அடிப்படை விடயங்கள் தொடர்பான பாடவகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பாடவகுப்புகளில் இன்று மூன்றாவது பாடம் ஆரம்பமாகும். இப்ப சென்ற எங்களோட பாடத்தில் நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹு தஆலாவினுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில், அந்த தீனுல் இஸ்லாம் எவ்வளவு தூய்மையானதாக இருந்தாலும், மக்களிலே அதிகமானவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்திகளை சென்ற பாடங்களை நாங்கள் பார்த்தோம். அதற்கு உதாரணமாக ஒரு சில நபிமார்களுடைய செய்திகளை அந்த பாடத்தில் நாங்கள் அவதானிச்சோம். ஒட்டுமொத்தத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், அக்தருல் அவ்வலீன், இதற்கு முன்னாலும் அதிகமான மக்கள் வழிகேட்டிலேயே சென்று விட்டார்கள் அப்படிங்கிறது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொன்னார். அவங்களுக்கு நாங்கள் அதிகமான தூதர்களை அனுப்பினோம், அந்த தூதர்கள் வந்து அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கைகளை செய்தார்கள், ஆனால் அவங்க அதுகளை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால் அவங்களுக்கு தண்டனை வந்தது, பங்குர் கைப்பக்கான் ஆப்பை பத்து முந்தறி, எச்சரிக்கப்பட்டவர்களுடைய அந்த இறுதி முடிவு எப்படி ஆயிற்று என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சூரத்து சாஃபாத் என்ற அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்திலிருந்து 73வது வசனங்கள் வரைக்கும் சொன்னார். அப்ப பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய அந்த சமுதாயங்களில் அதிகமானவர்கள் வழிகட்டில தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லிட்டார். அதே போல சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி 220வது இலக்கத்தில் இடம்பெற்றது. அதுல ஒரு நீண்ட செய்தி இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உரிதத் அலையல் உமம், முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய அந்த சமுதாயங்கள் எனக்கு காட்டப்பட்டன. அல்லாஹு தஆலா அந்த நபியை காட்டினான், அதே போல அந்த நபியோட சமுதாயம் யார், அவங்களோட உம்மத்து யாருங்கிறதையும் அல்லாஹு தஆலா காட்டான். ஒரு நபியை கண்டேன், அவர்களோடு ஒரு சிலர் தான் இருந்தார். அதாவது ஒரு 10 பேர் அளவான நபர்கள் தான் அந்த நபியினுடைய உம்மத்தாக அவர்கள் இருந்தார்கள். அதே போல வன்னபிய வமாஹுர் ரஜுல் வர் ரஜுலான், இன்னொரு நபியை நான் பார்த்தேன், அந்த நபியோடு ஒருவர் அல்லது இருவர் தான் இருந்தான். அப்ப பல பேருக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபியாக அந்த நபி இருந்தாலும் அந்த நபியினுடைய அந்த சரியான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவங்க யாருன்னு சொல்லி பார்த்தால் ரெண்டே ரெண்டு பேர். ரெண்டு பேருக்கு தான் அந்த நபி கொண்டு வந்தது சரின்னு பட்டது, வேற யாருக்கும் கிடையாது. அதே போல ஒரு நபியை பார்த்தாங்க, அவரோட ஒரே ஒரு மனிதர் தான் இருந்தார். அவ அந்த ஊர்ல அந்த ரெண்டு பேர் தான் முஸ்லிம், ஒரு ஆள் நபி, இன்னொரு ஆள் அவரோட உமர், அவரை பின்பற்றின ஒரு ஆள். அவ இந்த இரண்டு பேருமே இருந்ததை நான் கண்டேன். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வன் நபிய லைஸ மஅஹு அஹத். அதே போல இன்னொரு நபியை நான் பார்த்தேன், அவங்களும் ஒரு நபிதான், ஆனால் அவங்களோட யாருமே இல்லை. அந்த காலத்துல அவங்க சொன்ன அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவங்க யாருமே இல்லை. அவர் ஒரு தனியொரு மனிதராக இந்த இஸ்லாத்துல வாழ்ந்துட்டு மரணித்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவ இஸ்லாத்தினுடைய அந்த இயற்கையான தன்மை இதுதான். அதிகமானவர்கள் நரகத்துக்குரிய வழியை விரும்புவதாலும், அதிகமானவர்கள் சத்தியத்தை புறக்கணிப்பதாலும், அதிகமானவர்கள் சத்தியத்தை வெறுக்கிறதுனாலேயும் அந்த நபிமார்கள் வாழ்ந்த காலத்துல கூட அந்த நபிமார்களை சொற்பமானவர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவ கடைசி கட்டம் ஒரு நபி போனாங்க, அவங்களோட யாருமே இல்லை, தனி ஒரு மனிதராக அவங்க போனாங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ இந்த இயற்கையான அந்த இஸ்லாத்தினுடைய தன்மையை நாங்கள் புரிந்து கொண்டால் சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு லேசாயிரு. இன்னைக்கு சில கேள்விகளை கேட்குறாங்களே, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பேர் தானா முஸ்லீம்கள், நீங்கள் கொஞ்சம் பேர் தானா சரியான இஸ்லாத்தை பின்பற்றுறீங்க, வேற யாருக்கும் இந்த மார்க்கம் கிடைக்க இல்லையா அப்படின்னெல்லாம் சில கேள்விகளை கேட்குறாங்களே, அவங்கள் இந்த அவங்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டிய ஆதாரம் இல்லை, அவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. சிலாந்தான் இப்படித்தான் இருப்பாங்க, சிலாத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை, சரியான மார்க்கத்தை பின்பற்றுறாங்களா, சரியான கொள்கையை முன்வைக்கிறாங்களா, அவங்க முன்வைக்கக்கூடிய விடயங்கள் வகையின் அடிப்படையில் இருக்குதா, இதைத்தான் நாங்க வந்து பார்க்கணும். இஸ்லாத்தினுடைய அந்த தன்மையை பத்தி அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முந்தன அந்த சமுதாயத்தினுடைய அந்த செய்திகள் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறான். அப்ப அந்த நபிமார்கள் வந்த அந்த காலத்துல நாங்க சென்ற பாடத்துல பார்த்தது மாதிரி அந்த நபிமார்களோட ஒரு சிலர் வருவாங்க, மிக சொற்பமான ஒரு சிலர் வருவாங்க, வந்து அந்த நபியை பின்பற்றிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த நபியினுடைய வஃபாத் நடக்கும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த கொஞ்சம் பேரும் வந்து வழிகட்டில், அதாவது அவங்களுடைய காலம் போனதுக்கு பிறகு அதற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி என்ன செய்வாங்க, வழிகட்டில் பீறுவாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் விளங்கிக்கொள்ளோம். அல்லாஹு தஆலா சூரத்து மரியம் என்ற அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்துல பல நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லிக்குவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா, இல்யாஸ், இப்படி பல நபிமார்களை பத்தி அல்லாஹு தஆலா அப்படியே வர்ணிச்சுட்டு வந்துட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த நபிமார்களுக்கு பிறகு ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ப், அவர்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் தோன்றினார், ஆனால் அபாஉஸ் ஸலாத், அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தொழுகைகளை வீணாக்கினார்கள், மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றினார்கள், அவர்கள் நரகத்துக்குள் தான் நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றார். அவங்க பல நபிமார்களுக்கு பிறகு வந்த அந்த மக்களுடைய நிலைமை இப்படி ஆகிடும். அவ அந்த நபிமார்கள் அவங்களோட இருக்கக்கூடியவங்க நல்லா இருந்தாலும், தொழுகைகளை சரியா பேணக்கூடியவங்களாக, மார்க்க விடயங்களை பேணி நடக்கக்கூடியவங்களாக அவங்க இருந்தாலும், அதுக்கு பின்னால் வந்தவங்களை பொறுத்தவரையில் அவங்க வீணாக தொழுகைகளை சரியா அவங்க தொலைங்க பராமரிக்கல. அதன் காரணமாக அவர்கள் அந்த நரகத்துக்குள் நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்றால், எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய ஒவ்வொரு சமுதாயத்தை பொறுத்தவரையில் அந்த நபியோடு அந்த நபியினுடைய விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு சிலர் இருப்பாங்க. அவ அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு சிலர் தோன்றுவார்கள், அவங்க செய்யாததை அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களுக்கு ஏவப்படாததை அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொன்னதாரி சொல்றாங்க. ஆரம்பத்துல நல்லா எரிக்கக்கூடியவங்க, பிறகு அவங்கள நடக்கக்கூடியது அவங்க சொல்லாத விஷயங்களை செய்யறதும், அதே போல ஏவப்படாத விஷயங்களை மார்க்கமாக ஆக்கிட்டு அதுல கவனம் செலுத்திட்டு ஏவப்பட்ட விஷயங்களை கைவிடுறதும் தான் அவங்க செய்யக்கூடிய. இத சொல்லிட்டு சொல்லதான் சொன்னாங்க, இப்படியானவங்க இருக்கக்கூடிய காலத்துல யார் அவர்களோடு தன்னுடைய கையினால் போராடுகின்றாரோ அவர் ஒரு விசுவாசி. ஒமன் ஜாகதகும் பகவமூமி, யார் அவங்களோட தன்னுடைய நாவினால் போராடுகிறாரோ அவரும் ஒரு விசுவாசி. ஒமன் ஜாகதகும் கல்விகி பகவமூமி, அதற்கு பிறகு ஒரு ஆள், அதாவது கையாலையும் சொல்ல இயலாது நாவாலையும் சொல்ல இயலாது, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கினால் அவரும் ஒரு விசுவாசி. அதற்கு பிறகு ஈமான்ல ஒரு கடுகளவும் கிடையாது அப்படின்னு சொல்லதாரு சொன்னார். இதுதான் ஒவ்வொரு நபிமார்களுடைய அந்த காலத்திலும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினவங்களுக்கு காலப்போக்கில் நடக்கக்கூடிய நிலைமை. அப்ப அதே விடயம் தான் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத நாங்க பார்க்கிறோம். என்றால் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி என்று சொல்லி சொன்னால், சஹி முஸ்லிம்ல 1821 இலக்கத்துல சொன்னாங்க, லா யஸாலு ஹாதத் தீன் அஸீஸன் மனீஅன் ஹத்தா யகூன இத்னா அஷர ஹலீஃபா, 12 கலீஃபாக்கள் வரும் வரைக்கும் தான் இந்த மார்க்கம் பலமானதாகவும் உறுதியானதாகவும் அது சரியான முறையில் இருக்கும்ங்கிறது சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உத்தரவாதத்தை பொறுத்தவரையில 12 கலீஃபாக்கள் வரைக்கும் தான், அப்ப அந்த 12 கலீஃபாக்களுக்கு பிறகுதான் இந்த மார்க்கத்துல பல பிளவுகள், பல சிக்கல்கள், ஒவ்வொரு புதிய கருத்துகள், பொய்கள் இதெல்லாம் பரவ ஆரம்பிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க. அப்ப இந்த நபிமார்களுடைய அந்த உம்மத் மார்க்கங்களை காலப்போக்கில் வீணாக்குவாங்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு சமுதாயம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயம் பெரியவங்களுக்கு பனு இஸ்ரவேலர். அவங்க லேசான ஆக்கள் இல்லை. அவங்க வந்து ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட திரண்ட மக்கள் தான் அவங்க. அவ ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும் பிழையான ஒரு கோட்பாட்டில் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனூ இஸ்ரவேலர்களும் அல்லாஹ்வை வணங்கணும்ல அந்த கோட்பாட்டில் இருந்தாங்க. அவ எத்தனையோ அட்டாட்சிகள் அவங்களுக்கு காட்டப்பட்டது. கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா சொன்னா 9 தெளிவான அட்டாட்சிகள் அவங்களுக்கு காட்டப்பட்டது. அவ ஆரம்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பாகத்தான் அவங்கள சமுதாயம் பனூ இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. இஸ்லாத்துல ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் ஆரம்பத்தில் இருந்தாங்க. அப்ப பிராவுனி எல்லாம் அல்லாஹு தாலா மூழ்கடிச்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் அல்லாஹு தாலா அவங்கள கண் முன்னால பல அற்புதங்களை காட்டினதுக்கு பிறகு கடலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தடியால் அடித்து கடல் பிளந்து அதன் மூலமாக அவங்க பிராவுளை இங்கே தப்பிச்சு பிராவுன் மூழ்கடிக்கப்பட்டதை எல்லாம் கண்மூடாக அவங்க பார்த்தான். அதுக்கு பிறகு போற வழியில எங்களுக்கு வெயிலா இருக்குது, எங்களுக்கு இணலை ஏற்படுத்திட்டாங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அவ அல்லாஹு தஆலா விசேடமாக அவங்களுக்கு ஒரு மேகத்தை ஏற்படுத்தி அவங்க போற திசையெல்லாம் அந்த மேகம் அவங்களோட போச்சது, நிழலாக இருக்கு. அதுக்கு பிறகு குடிக்க தண்ணி இல்லைன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லில் தன்னோட தடியால் அடிச்சாங்க, 12 ஊற்றுக்கள் அப்படியே ஓடி வந்தது எல்லாரும் குடிச்சாங்கன்னு அதையெல்லாம் பார்த்தாங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாங்க சாப்பிட வழி இல்லைன்னு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து மண்ணு செல்வாவை இறக்கி கொடுத்தாங்க, அதையெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க. அப்ப இப்படி பல அற்புதங்கள் அத்தாட்சிகளை கண்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயம் காலப்போக்கில் வந்து அவங்க மெல்ல மெல்ல பலவீனமான ஒரு நிலைமைக்காகிட்டாங்க, இணையான ஒரு நிலைமைக்கு அவங்க உள்ளாகிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்குன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு வேலையை சொன்னால் கூட அதை உடனடியாக செய்யாமல் அதில் பல கேள்விகளை கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணி பல கஷ்டங்களுக்கு அவங்க உள்ளாக்குறதுக்கு பிறகுதான் அந்த வேலையையும் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. பிறகு அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும், சரியான ஒரு சட்டத்திட்டம் அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா வர சொன்னதுக்கு இணங்க தூர் சீனா மலையை நோக்கி போனாங்க. அல்லாஹு தஆலா வேதத்தை கொடுக்கறதுக்காக அவங்களை வர சொன்னாங்க. அவ அந்த சந்தர்ப்பத்துல போனதுக்கு பிறகு இங்க சாமிரின்னு ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னான், அவன் ஒரு காளை கண்டை உருவாக்கி அதுல ஒரு லேசான ஒரு சத்தம் பாற மாதிரி அதை செஞ்சு இதுதான் உங்களோட கடவுள், இதை நீங்க வணங்குங்கன்னு சொல்லி சொன்னான். மூசா கடமாறி வேற எங்கே போயிட்டாரு, அவர் வேற கடவுள் எங்கே பார்த்துட்டு போயிட்டா, இதுதான் உங்களோட உண்மையான கடவுள், இந்த காலக்கணி இதை வணங்குங்கன்னு சொல்லி அவங்க அதாவது சாமிரி சொன்னதோட பெருவாதி பேர் அதை வணங்குறதுக்கு தயாராக. இப்படி இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில அவங்க காலப்போக்கில் வந்து அந்த வழிகேட்டின் போறதுக்கு முயற்சி செய்யும். அவ ஏன் சொல்றான்னு சொல்லி சொன்னா அவங்கள சில பிழையான செயல்பாடுகள், மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள், பாவங்கள் தான் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் உலகத்துக்கு காரணமாக இருந்தது. அவர்களுடைய அந்த நிராகரிப்பின் காரணமாக, அவர்களுடைய அந்த செயல்பாடுகளின் காரணமாகத்தான் காலை கண்ட வணங்குறது கூட சரிந்த ஒரு நிலப்பாட்டுக்கு அவங்க மாறினாங்க. ஈமானம் இல்லாம பலவீனமாகி ஒரு சமுதாயத்துக்கு பக்கத்துல அவங்க போனாங்க. அவங்க வந்து அவங்களோட கடவுள்களுக்கு ஏத்திக்காக இருந்துகிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டாங்க, இந்த அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சில கடவுள்களை எங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையாக கோபப்பட்டாங்க. இப்படி ஒரு பல அற்புதங்களை கண்ட ஒரு சமுதாயமாக இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்களோட ஒரு சில வழிகேடுகள் வெளியாகும். அப்ப அவங்களோட அந்த பிணையான செயல்பாடுகள் வெளியாகி கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வெறுத்து போய் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்திலிருந்து எங்களை பிரிச்சு இவங்களோட இருப்பதும் எங்களால் இருக்க இயலாது, ஏன்னா எங்களுக்கு இவங்களை கட்டுப்படுத்த இயலாதுன்ற ஒரு லெவலுக்கு வந்து அவங்க மாறினாங்க. அல்லாஹ் இடத்துல அவங்க துவாவும் செஞ்சாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. இதையே நான் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் முந்துன நபிமார்களுடைய அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில நிராகரித்தாங்க, அல்ல அழிச்சான், அதுக்கு பிறகு அவங்களோடு இருந்தவங்களை காலப்போக்குல வருகிறதுல மிக சீக்கிரமாக பெய்தாங்கிறது அல்லாஹு தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துட்டாங்க. அந்த வரிசையில இறுதியாக வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதராக யாருக்கு வாராங்கன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹி சலாம் அவங்களோட ஒரு சந்ததியை தான் வருது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு சந்ததி அப்படியே மக்காவில் இருந்து வராங்க. அவங்க அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தாங்க. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கஅபாவை கட்டினதே சிலை வணக்கம் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவ அந்த கொள்கையில அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. அவ அவங்கள்ட்ட கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொள்கையில நாங்கள் இருக்கிறதாக சொல்லிக்கிட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக வராங்க. அவ அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு எங்களோட சமுதாயம், அதாவது இஸ்லாம்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று, பெரிய ஒரு வேறுபாடு ஒன்று இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள வந்து முஷ்ரிக்குகள், நீங்க வழிகேடர்கள் என்று அவங்க சொன்னாங்களே, அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவங்களையும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லிக்காட்டு. எப்படி நீங்க அவங்கள்ட்ட பேசி வானம் பூமிகளை படைத்தது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டால், அதே போல சூரியன் சந்திரனை தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது யார் என்று கேட்டால், உடனே சொல்லுவாங்க, லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ்தான் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுவாங்க. அந்த அளவு வானம் பூமியை படைத்தது அல்லாஹ், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. சூரியன் சந்திரன் இயங்குறதெல்லாம் அந்த கட்டுப்பாடெல்லாம் அல்லாஹ்விடத்துலதான் இருக்குதுங்கிற அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்தது. இது அல்லாஹ் தஆலா சூரத் அன்நபூத் இந்த அத்தியாயத்தில் 61வது வசனத்துல சொல்லிட்டார். அதே மாதிரி உங்களுக்கு மலையை இறக்குறது யாரு, இல்ல அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க. அதே போல இறந்து போனதற்கு பிறகு பூமி காய்ந்து வறண்டு போனதற்கு பிறகு அந்த பூமியை மீண்டும் உயிர்ப்பிப்பது யார் என்று நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. உடனே அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்னு சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப அப்படி ஒரு சமுதாயமாகத்தான் அவங்க இருந்தாங்க, அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல அவங்கள்ட்ட போயிட்டு வான பூமியை படைத்தது யார் என்று கேட்டால், ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல கலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், இவைகளை படைத்தது அஸீஸ் அல்லாஹ்வினுடைய சிபத்துகள்ல ஒரு, யாவற்றையும் அடக்கியாளக்கூடிய அல்லாஹ், அதான் அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான். அதே போல அந்த அலீம், யாவற்றையும் அறிந்த அல்லாஹு தஆலா தான் அதனை படைத்தான் அப்படின்னு அதை முழுமையாக நம்பி சொல்லக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்கிறது அல்லாஹு தஆலா சொல்லிட்டார். அதே போல அந்த சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கள ஹஜ் காணப்பட்டது, அவங்கள உம்ரா இருந்தது, அதாவது காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்க. அதே போல சபா மர்வா மலைக்கிடையில ஓடக்கூடியவங்களாக, சாய் செய்யக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்க. இந்த எல்லா செயல்பாடுகளும் அவங்கள்ட்ட இருக்கு. அவ அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்யற நேரங்கள் அவங்க எப்படி சொல்லுவாங்க, லப்பை அல்லாஹும்ம லப்பை சொல்லுவாங்க. யா அல்லாஹ், உனக்கு முன்னால் நாங்கள் சரணடைந்து விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. லா ஷரீக லக்னு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உனக்கு எந்த விதமான இணையும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த காபாவை வந்து அவங்க நிர்வாணமாக சுற்றிருந்தாங்க. அதுவும் ஒரு நம்பிக்கை தான், இந்த காபாவுக்கு முன்னுக்கு எல்லாரும் சரி சமன், இதுல வந்து இச்சைகள் பார்க்க இயலாது, அந்த அளவு உறுதியான ஒரு நம்பிக்கையில வந்து அந்த காபாவை வந்து அவங்க வலம் வந்துட்டு இருந்தாங்க. இப்படியான அமல்கள் இபாதத்துகள் அவங்களே இருந்தது. அதே போல ஏதாவது கடல் பயணங்கள் போய் அதுல அலைகள் கடுமையாக அடிச்சு, அதே போல கடுமையான காற்று அடித்தால் அந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க வேற யாரையும் கூப்பிடுறது இல்லை, உதவி வேற எந்த ஒரு கடவுள்களையும் நம்புறதும் இல்லை. அந்த இடத்துல தூய்மையான சிந்தனையோட அல்லாவத்தான் அவங்க கூப்பிடுவாங்க. அதையும் அல்லாஹுக்கால அனுப்புறாங்க சூரத்துல அன்கபூத்தின் அத்தியாயத்தினுடைய 65-66 வசனங்கள்ல சொல்ல. அவ அந்த இடத்துல தூய்மையான மனதோட யா அல்லா உன்னையே நாம வணங்குறோம், நீதான் எங்களை காப்பாற்றணும் சொல்லி அல்லா இடத்துல அவங்க துவா செய்வாங்க அப்படிங்கிறதையும் வந்தாங்க. அதே போல அவங்கள நோன்பு இருந்தது, நோன்பு பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆஷூராவுடைய தினத்துல நோன்பு பிடிப்பாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உறுதிப்படுத்துறாங்க. அவ இந்த நோன்பை வந்து நபி தோழர்களும் பிடிச்சாங்க. ரமலான் வந்ததுக்கு பிறகுதான் இந்த நோன்பு வந்து கடமையிலிருந்து நீக்கப்பட்டது. ஆரம்பத்துல பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வந்து அவங்க தாவா செய்த அந்த சமுதாயத்தினுடைய நிலை. அதே போல தங்களுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சிருந்தாங்க, அல்லாஹுடைய அடிமை அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருந்தாங்க. அதே போல ஏதாவது ஒரு கடிதம் எழுதுறதாக இருந்தால் பிஸ்மிகா அல்லாஹுமான்னு போடுவாங்க. யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு அப்படின்னு கடிதம் எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போல பள்ளிகள்ல ஏத்திகாப் இருக்கக்கூடிய ஒரு அமலும் அவங்கள காணப்பட்டது. அதே போல அவங்களையும் தொழுகைகள் காணப்பட்டது. அவங்களோட தொழுகையை பொறுத்தவரையில அந்த தொழுகையில வந்து அவங்க விசிலடிக்கக்கூடியவங்களாகவும் கைதட்டக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. அப்படி அவங்களோட தொழுகை இருந்தது அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டு. இப்படி அவங்கள ஒவ்வொரு விதமான இபாதத்துகள் அல்லாஹுக்காக இருந்தது. அவங்க செஞ்ச வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சில நபிமார்களுடைய பெயர்கள் சிலைகளை வச்சிருந்தாங்க, அதுகளை வணங்கினாங்க. அதை வணங்குற நேரம் அவங்களோட சிந்தனை எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதாவது நாங்கள் இவைகளை வணங்கவில்லை, இல்லாலிய பறிபூனாயிரல்லாகின்றார். இவைகளெல்லாம் நபிமார்கள சிலைகள், இதுகளை வணங்கினால் இந்த நபிமார்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹும் பால் எங்களை நெருக்கி வைப்பாங்க. எங்களுக்கு நேரடியா அல்லா இடத்துல கேட்கலாது. அப்ப நாங்க அவங்களுக்கு நேசம், அல்லாவுக்கு நேசமான அந்த நபிமார்கள் வந்து எங்களோட தேவைகளை சொன்னால் அவங்க அல்லாஹின் பால் எங்களை நெருக்கி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அந்த சிலைகளை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போல அல்லாஹ் இவர்கள் அல்லாஹுடத்தில எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். எல்லாமே அல்லாஹுடைய ஒரு நம்பிக்கையில தான் இவங்களை இந்த செயல்பாடுகள்லாம் இருந்தது. அவ அல்லாஹுடத்திலே வந்து நாங்க இந்த நபிமார்களுடைய இதுகளை வணங்கினால் அவங்க அல்லாஹ்வுடத்தில எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க அப்படி ஒரு நம்பிக்கையில அந்த வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹுத்தாலா அல் குர்ஆன்ல சொல்லிட்டார். அப்ப இப்படிப்பட்ட அல்லாஹ்வுல முழுமையான நம்பிக்கை உள்ள தொழுத, அவங்கள பார்வையில நோன்பு பிடித்த, அதே போல அவங்கள பார்வையில ஹஜ்ஜு உம்ரா செஞ்ச, அப்துல்லா அப்துல் ரஹ்மான்னு பேர் வச்ச அந்த சமுதாயத்தை பார்த்துத்தான், நீங்க வணிகர்கள், நீங்க முஷ்ரிக்குகள், நீங்க அல்லாஹுத்தால உங்களுக்கு தராத ஆதாரங்கள் இல்லாத செயல்பாடுகளை நீங்க செய்றீங்க, உங்களோட ஷிர்க்கு இருக்குதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்ப இதை பற்றிய இன்னும் சில விளக்கங்கள் இருக்குது. இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய எங்களை பாடங்களை நாங்க பார்த்துக்கொள்வோம். அல்லாஹுத்தால இந்த தூய்மையானது இல்லை எங்கள் ஒவ்வொருத்தரையும் உறுதியாக வாழ்ந்து மரணித்த நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய அடிக்கடி பிரார்த்தனை செய்கிறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹ்.